For he who has conquered his mind, he is the best of friends. But for one who has failed to do so, his very mind will be the greatest enemy.
மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும். ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும்.
Mind. We are talking of the mind. And the whole yoga system means to make the mind our friend.
நம்ம மனதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த யோக வழிமுறை மொத்தமே நம்முடைய மனதை நம்முடைய நண்பனாக்குறதுக்காக தான்.
The mind in material contact, just like a person in drunkard condition.
மனது ஒரு பௌதிகமான தொடர்பு, அது போதையில் இருக்கக்கூடியவரோட நிலையை போல.
His mind is the enemy. There is a nice verse in
Chaitanya Charitamrita. ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு.
கிருஷ்ண புலியா ஜி போகவான் கரே பாசத்தை மாயா தாரே ஜாபுட்டியா தரே. The mind, I am the spirit soul, part and parcel of the Supreme Lord.
கிருஷ்ண பகிர்முக ஹாய போகவான் சக்காரே நிக்கடஸ்த மாயா தாரே சப்பட்டியா தாரே. நான் ஆத்மா, முழுமுதற் கடவுளுடைய அம்சம்.
As soon as the mind is contaminated, I rebel because I have got little independence.
மனது கலங்கப்பட்டு போன உடனே நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், ஏன்னா எனக்கு சிறிதளவு சுதந்திரம் இருக்கு.
Why shall I serve Krishna or God? I am God.
நான் ஏன் கிருஷ்ணருக்கோ கடவுளுக்கோ சேவை பண்ணணும்? நான் தான் கடவுள்.
It is simply a dictation from the mind and the whole situation turns.
இது வெறுமனே மனசு சொல்றதுதான், அதனால மொத்த சூழ்நிலையும் மாறி போயிடுது.
He is under false impression, illusion, and the whole life is spoiled.
அதனால அவன் பொய்யான எண்ணத்தில் இருக்கான், மாயையில் இருக்கான், மொத்த வாழ்க்கையும் வீணா போயிடுது.
And who has failed to do so, if we fail to conquer the mind, we are trying to conquer so many things, empire. But if we fail to conquer our mind, then even we conquer an empire, that is a failure.
நம்ம பல விஷயங்களை வெல்றதுக்கு முயற்சி செய்யறோம், பெரிய பெரிய ராஜாங்கத்தை எல்லாம் வெல்ல பார்க்கறோம். அப்படியே ஒரு பெரிய ராஜாங்கத்தையே வென்றுட்டா கூட மனதை வெல்லல அப்படின்னா அது தோல்விதான்.
His very mind will be the greatest enemy.
அவனுடைய மனமே அவனுடைய மிகப்பெரிய எதிரியாயிடும். மேலும் படிங்க.
For one who has conquered the mind, the super soul is already reached, for he has attained tranquility. To such a man, happiness and distress, heat and cold, honor and dishonor are all the same.
மனதை வென்றவன் அமைதியை அடைந்து விட்டதால் பரமாத்மா அவனுக்கு ஏற்கனவே அடையப்பட்டு விடுகின்றார். அத்தகு மனிதனுக்கு இன்பம் துன்பம், குளிர் வெப்பம், மானம் அவமானம் எல்லாம் சமமே.
A person is said to be established in self-realization and is called a yogi or mystic when he is fully satisfied by virtue of acquired knowledge and realization. Such a person is situated in transcendence and is self-controlled. He sees everything, whether it be pebbles, stones, or gold, as the same.
ஒருவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் அனுபவ ஞானத்தினாலும் முழு திருப்தி அடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகிறான். அத்தகையோன் உன்னதத்தில் நிலை பெற்று தன்னடக்கத்துடன் உள்ளான். கூழாங்கற்களோ கற்களோ தங்கமோ அவன் அனைத்தையும் சமமாக காண்கிறான்.
Then this position comes. Pebbles, stones or gold, the same value.
ஆமா, மனது சமநிலையில் இருக்கும்போது கற்கள், கூழாங்கற்கள், தங்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்வையில் பார்க்க முடியும். அந்த நிலை வருது.
Book knowledge without realization of the supreme truth is useless. This is said as follows in the Padma Purana.
பொருளுரை. பரம உண்மையை உணராத புத்தக அறிவு வீணானதாகும். இது பின்வருமாறு பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது.
Yes, Padma Purana. There are 18 Puranas. There are men are conducted in three qualities. Modes of goodness, modes of passion, and modes of ignorance.
ஆமா, பத்ம புராணம் 18 புராணங்கள் இருக்கு. பொதுவாக மனிதன் மூன்று குணங்களால் வழிநடத்தப்படுறான். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்.
To reclaim all these conditioned souls in different varieties of life, there are presentation of the Puranas.
வெவ்வேறு வகையான உயிர்வாளிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் மீட்டு வர்றதுக்காக புராணங்கள் வழங்கப்பட்டிருக்கு.
The six Puranas are meant for the persons who are in the modes of goodness. And six Puranas are meant for the persons who are in the modes of passion. And the six Puranas who are in the modes of ignorance, those Puranas are meant for them.
ஆறு புராணங்கள் சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்கிறவர்களுக்காகவும், ஆறு புராணங்கள் ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களுக்காகவும், ஆறு புராணங்கள் தமோகுணத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் ஆனது.
This Padma Purana is meant for the persons who are in the modes of goodness.
பத்ம புராணமானது சத்வகுணத்தில் இருக்கிறவர்களுக்கானது.
In Vedic rituals, you find so many differences of ritualistic performances.
வேத சடங்குகளில் எத்தனையோ விதமான வேத சடங்குகள் செயல்படுத்துறத நீங்க பார்க்கலாம்.
It is due to different kinds of men. Just like you have heard that Vedic literature, there is a ritualistic ceremony offering goat sacrifice in the presence of Goddess Kali.
ஏன்னா வெவ்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறதால. உதாரணத்துக்கு வேத இலக்கியங்களில் காளி தேவி முன்னாடி ஆடு பலி கொடுக்கறது அப்படின்ற ஒரு வேத சடங்கு இருக்கிறதா விளக்கப்பட்டிருக்கிறதா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
பட் திஸ் புராணம், மார்க்கண்டேய புராணம், இஸ் மென்ட் ஃபார் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் தி மோட்ஸ் ஆஃப் இக்னாரன்ஸ்.
ஆனால் அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கண்டேய புராணமானது தமோ குணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கானது.
Just like a person is attached to eat meat. Now, if all of a sudden, if he is instructed that meat eating is not good, or a person is attached to drink liquor, If he at once said that liquor is not good, he cannot accept.
உதாரணத்துக்கு மாமிசம் சாப்பிட்றதுல பற்று வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் திடீர்னு அவன்கிட்ட வந்து மாமிசம் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு உபதேசித்தாலோ அல்லது மதுபானம் அருந்துறதுல பற்றுள்ள ஒருத்தனை திடீர்னு நீங்கள் உடனடியாக இந்த மதுபானம் அருந்துறது நல்லது இல்லைன்னு உபதேசித்தாலோ அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
Therefore, in the Puranas you'll find, all right, if you want to eat meat, you just worship goddess Kali and sacrifice a goat before the goddess and you can eat meat.
அதனால தான் புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி காளி தேவியை வழிபட்டு அவங்களுக்காக ஒரு ஆட்டை அர்ப்பணிச்சு அதுக்கப்புறமா நீங்க மாமிசம் சாப்பிடலாம்.
You cannot eat meat or flesh by purchasing from the slaughterhouse or butcher's house. You have to eat in this way. That means restriction.
நீங்க மாமிசம் சாப்பிடணும்னா கசாப்பு கடையில் போய் நீங்க வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட முடியாது. நீங்க மாமிசம் சாப்பிடணும்னா இந்த விதத்துல தான் சாப்பிடணும் அப்படின்னா அதுல நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருக்கு.
Because if you want to perform the sacrifice before the goddess of Kali, there is a certain date, there is a certain paraphernalia you have to arrange for that.
Yena Kali Devi munnadi neenga indha pali kodukkanum appadina adu oru kurippitta theediyila kurippitta upakaranangaloda adu ella yerpaadugalai neenga seiyanum.
And that puja, that worship is allowed on the dark moon night. So dark moon night means once in a month, and the mantras are chanted in this way. The goat is advised that you are sacrificing your life before the goddess Kali, so you get immediately promoted to have a human form of life. Actually it happens.
அந்த பூஜை அந்த வழிபாடானது அமாவாசை தினத்தில் தான் அனுமதிக்கப்படுது. அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் தான். அந்த சமயத்தில் ஒரு மந்திரமும் உச்சரிக்கப்படுது. அது என்ன அர்த்தம்னா, அந்த ஆட்டுக்கிட்ட சொல்லப்படுது, காளி தேவி முன்னாடி உன்னை பலி கொடுக்கப்படுது, நீ உடனடியாக அடுத்தது மனித பிறவியை பெறலாம் அப்படின்னு. உண்மையிலேயே அது நடக்குது.
பிகாஸ் டு கம் டு தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப், ஒன் லிவிங் என்டிட்டி ஹேஸ் டு பாஸ் த்ரூ சோ மெனி எவல்யூஷனரி ப்ராசஸ்.
ஏன்னா இந்த மனித வாழ்க்கைன்ற இந்த வாழ்க்கை தரத்துக்கு வரணும் அப்படின்னா எத்தனையோ உயிர் வாழிகளை கடந்து நம்ம இந்த பரிணாம வளர்ச்சியில வர வேண்டியிருக்கு.
பட் தி கோட் ஹூ அக்ரீஸ் ஆர் ஹூ இஸ் பை ஃபோர்ஸ் sacrifice before the goddess Kali, he gets immediate promotion to the human form of life. And the mantra says that you have got the right to kill this man who is sacrificing.
ஆனால் அந்த ஆடு தன்னை பலி கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளுது இல்லையா, அல்லது அதை கட்டாயப்படுத்தி பலி கொடுக்கப்படுது இல்லையா, அந்த ஆடு காளி முன்னாடி பலி கொடுக்கப்படுறதால உடனடியாக அது மனித வாழ்க்கைக்கு உயர்த்தப்படுது. மேலும் அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆட்டுக்கிட்ட உன்னை பலி கொடுக்கக்கூடிய இந்த மனிதனை நீ மறுபடியும் கொல்லலாம் அப்படின்றதுக்கான அனுமதியும் கொடுக்குது.
மான்சா, மான்சா மீன்ஸ் தட் ஹி வில் ஆல்சோ ஈட் ஹிஸ் ஃப்ளஷ் நெக்ஸ்ட் பர்த்.
மாம்சா, மாம்சா அப்படின்னா நீயும் அடுத்த பிறவியில இதே மாம்சத்தை சாப்பிடுவ.
சோ இன் திஸ் வே தி மேன் ஹூ இஸ் சாக்ரிஃபைஸ் ஹி வில் கம் டு ஹிஸ் சென்சஸ். Why eating this flesh? Then I'll have to repay with my flesh. Why shall I do this job?
அதனால அந்த பலி கொடுக்கக்கூடியவனுக்கு ஒரு புத்தி வரும், இந்த மாமிசத்தை நான் சாப்பிட்றதுக்கு மறுபடியும் என்னோட மாமிசத்தை அதுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு, அதனால ஏன் நான் இதை செய்யணும் அப்படின்னு அவன் சிந்திப்பான்.
The whole idea is to restrain him.
மொத்த கருத்தும் என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கணும்ன்றதுதான்.
So there are different kinds of Puranas, 18 Puranas. Because the whole Vedic literature means to claim all kinds of men.
அதனால தான் வெவ்வேறு வகையான புராணங்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு. ஏன்னா வேத இலக்கியங்கள் அப்படின்னாவே எல்லா வகையான மக்களையும் மீட்கணும்ன்றதுக்காக தான்.
Not that those who are meat eaters or those drunkards, they are rejected. No. Everyone is accepted. Why there? But there is. Just like you go to a doctor, he'll prescribe you different medicine according to the different disease.
அதுக்காக மாமிசம் சாப்பிட்றவங்க, போதை பழக்கம் உள்ளவங்க எல்லாம் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்றது அல்ல. அப்படி அல்ல, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா வெவ்வேறு வியாதிக்கு அந்த வியாதியஸ்தனுக்கு வெவ்வேறு விதமான மருந்து பரிந்துரைக்கிறார் மருத்துவர்.
Not that he has got one disease, one medicine, whoever comes and offers that medicine. No. That is real treatment. They are gradual.
அதை விட்டுட்டு வியாதின்றது ஒன்று தான், மருந்தும் ஒன்றே தான், யார் வந்தாலும் அதே தான் கொடுக்கப்படும், அப்படி அல்ல. மருத்துவம் அப்படின்னா படிப்படியாக ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்தணுன்றது தான்.
பட் இந்த சாத்விக் புராண் தே ஆர் மென் ஃபார் இமீடியட்லி வர்ஷிப்பிங் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
ஆனால் சாத்விக புராணங்கள்லாம் உடனடியாக பரமபுருஷ பகவானை வழிபடுறதுக்காக இருக்கக்கூடியது.
There is no gradual process. But gradually, one who comes to this stage, he is advised. So Padma Puran is one of the Puranas in the modes of goodness.
எங்க இந்த படிப்படியான வழிமுறை எல்லாம் கிடையாது. படிப்படியா இருக்கு, ஆனா யார் ஒருத்தர் அந்த நிலைக்கு வராங்களோ அவங்களுக்கு அது அறிவுறுத்தப்படுது. பத்ம புராணம் இந்த மாதிரியான ஒரு சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது.
What does it say?
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு படிங்க.
It says in the Padma Puranam, no one can understand the transcendental nature of the name, form, qualities and pastimes of Sri Krishna through his materially contaminated senses. Only when one becomes spiritually saturated by transcendental service to the Lord are the transcendental name, form, quality and pastimes of the Lord revealed to him.
பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது, ஜடத்தினால் கலங்கமுற்ற தனது புலன்களை கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரின் நாமம், ரூபம், குணம், லீலை ஆகியவற்றின் திவ்யமான இயற்கை எவராலும் உணர முடியாது. திவ்யமான பகவத் சேவையில் ஆன்மீக நிறைவை அடையும் போது மட்டுமே பகவானின் நாம ரூபம் குணம் லீலை ஆகியவற்றை ஒருவனுக்கு தாமாக
வெளிப்படுத்தப்படுகின்றன.
ஆமா, இது மிக முக்கியமானது.
கிருஷ்ணா, we are accepting Krishna as the Supreme Lord. Now, how we accept Krishna as the Supreme Lord?
இப்போ கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். எப்படி நம்ம கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் ஏற்றுக்கொண்டிருக்கோம்?
Because it is stated in the Vedic literature, just like in the Brahma Sangita, Ishara Parama Krishna Sachidananda Vigraha.
ஏன்னா இது வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பிரம்ம சம்ஹிதால ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹாதன் சொல்லப்பட்டிருக்கு.
Imagination, those who are in the modes of passion and ignorance, they are imagining the form of God.
ரஜோகுணம் தமோகுணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுடைய ரூபத்தை பற்றி கற்பனை செய்துட்டு இருக்காங்க.
And when they are confused, they say, oh, there is no personal God. It is all impersonal or void.
அவங்க குழப்பம் அடையும் போது, ஓ, கடவுள்ன்ற ஒரு நபர் எல்லாம் கிடையாது, கடவுள்ன்றது வெறும் அவ்யக்தம்.
That is frustration. But actually, God has got form. Why not?
அது வந்து விரக்தி. ஆனா உண்மையிலே கடவுள் ரூபம் கொண்டிருக்கார். ஏன் கூடாது?
தி வேதாந்த சேஸ் ஜன்மாதஸ்ய ஜதஹா தி சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூத் இஸ் தேர் ஃப்ரம் ஹோம் ஆர் ஃப்ரம் விச் எவ்ரிதிங் இமானேட்ஸ்.
வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஜன்மாதஸ்ய ஜதஹா, அந்த பூரண உண்மையிலிருந்து தான் எல்லாமே வெளிவருது.
நவ் வி ஹேவ் காட் ஃபார்ம்ஸ், so we have also must have been, not only we, there are different kinds of forms of the living entities.
Ipo namakkum kuda roopam irukku, nama mattum illa nariya palveru vagayana uyirvaaligal irukkaanga.
Where from they come, where from this form is originated, this is very common sense question.
Ipo inda roopangal la engirundu varudhu, எங்கிருந்து இந்த ரூபம் ஆரம்பமாகுது, இது ஒரு பொதுவான கேள்வி.
இஃப் காட் இஸ் நாட் எ பர்சன், தென் ஹவ் ஹிஸ் சன்ஸ் பிகம் பர்சன்? இஃப் யுவர் ஃபாதர் இஸ் நாட் எ பர்சன், ஹவ் யூ பிகம் எ பர்சன்? திஸ் இஸ் வெரி காமன் சென்ஸ் க்வெஸ்சன்.
பகவான் ஒரு நபர் இல்லை அப்படின்னா அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி ரூபம் இருக்கும்? இப்போ உங்க தந்தை ஒரு நபர் இல்லை, அவருக்கு ரூபம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரூபம் கிடைக்கும்? இது ஒரு பொதுவான கேள்வி.
இஃப் மை ஃபாதர் இஸ் ஹேஸ் நாட் எ ஃபார்ம், வேர் ஃப்ரம் ஐ கெட் திஸ் ஃபார்ம்?
என்னுடைய தந்தைக்கே ரூபம் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ரூபம் எங்கிருந்து வந்திருக்கும்?
பட் பீப்புள் இமேஜின், பிகாஸ் when they are frustrated, when they see that this form is troublesome, therefore God must be formless.
ஆனா மக்கள் கற்பனை பண்றாங்க, ஏன்னா அவங்க விரக்தி அடைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா இந்த ரூபம் வந்து நிறைய தொந்தரவு கொடுக்குது, அதனால கடவுள் ரூபம் அல்லாதவரா இருக்கணும்.
That is an opposite conception of this form. But Brahma Sangita says, no, God has form, but he is Sachidananda Vigraha.
ஆனால் இது வந்து இந்த ரூபத்துக்கு எதிரான ஒரு எண்ணம். ஆனால் பிரம்மசமயத்தை என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு ரூபம் இருக்கு, ஆனால் அது சச்சிதானந்த விக்ரஹ.
ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹ, சாத் சித் ஆனந்த், சாத் மீன்ஸ் இட்டர்னல், சாத் மீன்ஸ் இட்டர்னல், சித் மீன்ஸ் நாலேஜ், அண்ட் ஆனந்த் மீன்ஸ் பிளேஸ்.
சச்சிதானந்த விக்ரஹ, சத் சித் ஆனந்த, சத்னா நிரந்தரம், சித்னா அறிவுபூர்வமான மற்றும் ஆனந்தமயமான.
So God has form, but he has got a form which is full of pleasure, full of knowledge and eternal.
அதனால கடவுளுக்கு ரூபம் இருக்கு, ஆனா அவருடைய ரூபம் ஆனந்தம் நிரம்பியது, அறிவு நிரம்பியது, நித்தியமானது.
Now compare your body.
இப்ப உங்க உடலை ஒப்பிட்டு பாருங்க.
Your body is neither eternal nor full of pleasure nor full of knowledge. Therefore God has form, but he has got a different form. But as soon as we speak of form, we think the form must be like this, that we opposite, no form. That's no knowledge.
அதனாலதான் கடவுளுக்கு ரூபம் இருக்கு, ஆனா அவருக்கு வேறு வகையான ரூபம் இருக்கு. ஆனா நம்ம ரூபத்தை பற்றி பேசின உடனே நம்ம நினைக்கிறோம் ரூபம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் அது ரூபத்துக்கு எதிரான ஒரு எண்ணம், அது புத்தி கிடையாது.
That is not knowledge. That when the Padma Puran says that you cannot understand about the form, name, quality, paraphernalia of God with these material senses.
அதனால தான் பத்ம புராணம் என்ன சொல்லுதுன்னா, பகவானுடைய நாம ரூப குண அவருடைய உபகரணங்கள் இது எல்லாத்தையும் இந்த பௌதிகமான புலன்களால நீங்க புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுது.
அதான் ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நவவேத் கிராஹியம் இந்திரிய பை யுவர் சென்ஸ் ஸ்பெகுலேஷன், பிகாஸ் யுவர் சென்சஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட். How we can speculate on the supreme perfect? That is not possible.
Atha Shri Krishna Namadi Nabhaved Grahyam Indriyai. உங்களுடைய புலன் கற்பனையினால. ஏன்னா உங்களுடைய புலன்கள் பக்குவமற்றது. எப்படி உங்களால் அந்த உச்சமானவரை பற்றி பக்குவமானவரை பற்றி கற்பனை பண்ண முடியும்? அது சாத்தியம் இல்லை.
Then how it is possible? Seven Mukhi Jivadu, if you train your senses, if you purify your senses, that purified sense will help you to see God.
அப்படின்னா எப்படிதான் இது சாத்தியம்? செவன் முக்கேகி ஜீவாதோ, உங்கள் புலன்களுக்கு பயிற்சி அளித்தீங்கன்னா, உங்கள் புலன்களை நீங்கள் தூய்மைப்படுத்தினீங்கன்னா, அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட புலன்கள் கடவுளை காண்பதற்கு உங்களுக்கு உதவி பண்ணும்.
Just like if you have got some disease, cataract on your eyes, that does not mean you cannot see because your eyes are suffering from cataract. You cannot see. That does not mean there is nothing to be seen. You cannot see.
உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்ணில் ஒரு வியாதி இருக்கு, கண்ணில் புற விழுந்திருக்கு, அதனால் நீங்கள் துன்பப்பட்டிருக்கீங்க, உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்காக பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. உங்களால் பார்க்க முடியாது, அவ்வளோதான்.
Similarly, you cannot just conceive what is the form of God now, but if your cataract is removed, you can see. That is required.
அதே மாதிரி கடவுளுடைய ரூபம் என்னன்றதை நீங்களா நினைச்சுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த கண் புறையை நீக்கிட்டோம் அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். அதுதான் இப்ப தேவை.
பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. இது பிரம்ம சங்கீதா சேஸ் தட் டிவோட்டிஸ் ஹூஸ் ஐஸ் ஆர் அனாயிண்டட் வித் தி லவ் ஆஃப் காட் ஆயின்ட்மெண்ட், such persons within his heart seeing God Krishna always 24 hours.
Premanjana charita bhakti vilochanena sanda sadaiva hridayeshu vilokayanti. Brahma samhita enna soludana, bhaktargal yaarudaiya kangalle eppozhudhu andha prema endra andha mai theetapattirukko, avanga avargalude idhayathile பகவானை கிருஷ்ணரை எப்பொழுதும் தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க 24 மணி நேரமும்.
Not that. So you require to purify your senses. Then you will be able to understand what is the form of God, what is the name of God, what is the quality of God, what is the paraphernalia of God. God has everything. That these things are discussed in Vedic literature.
அதனால உங்களுடைய புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டியிருக்கு. அப்போ உங்களால் கடவுளுடைய ரூபம் என்னென்ன புரிஞ்சுக்க முடியும், கடவுளுடைய பெயர், கடவுளுடைய குணம், கடவுளுடைய உபகரணங்கள், கடவுள் எல்லாமே இருக்கார், இதெல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டிருக்கு.
Hands or legs, but he can accept anything you offer.
உதாரணத்துக்கு அபானி பாதோ ஜவன கிரகிதா, கடவுளுக்கு கைகளோ கால்களோ இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க எதை அவருக்கு அர்ப்பணித்தாலும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்.
God has no eyes and ears, but he can see everything and he can hear everything.
கடவுளுக்கு கண்களோ காதுகளோ கிடையாது, ஆனாலும் அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் கேட்கவும் முடியும்.
These are contradictions. That means whenever we speak of seeing, we think somebody must have eyes like this. That is our material concept.
இவைகள்லாம் முரண்பாடுகளா இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கறத பத்தி பேசுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரியான கண்கள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது பௌதிகமான எண்ணம்.
God has see eyes, he can see you in the darkness. You cannot see in the darkness. So he has got a different eye. God can hear. If you are God is in his kingdom, which is millions and millions of miles away, but if you are talking something, whispering, conspiracy, he can hear. Because he is sitting within you.
கடவுளுக்கு கண்கள் இருக்கு, அவரால் இருட்டில் கூட பார்க்க முடியும், உங்களால் இருட்டில் பார்க்க முடியாது. அவருக்கு வேறு மாதிரியான கண்கள் இருக்கு. கடவுளால் அவருடைய ராஜாங்கத்தில் அவர் இருக்கும்போதும் கூட நீங்கள் இங்கே அவர்கிட்ட ஏதோ பேசுகிறீங்க, ரொம்ப முணுமுணுத்து மெதுவாக சொல்கிறீங்க அப்படின்னா கூட அவரால் அதை கேட்க முடியும். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கார்.
So you cannot avoid God seeing and God's hearing or God's touching. Just like in the Bhagavad Gita it is said.
அதனால கடவுள் பார்க்கிறதையோ, கடவுள் கேட்கிறதையோ, கடவுள் தொடறதையோ உங்களால தவிர்க்க முடியாது. உதாரணத்துக்கு பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு,
பத்ரம் புஷ்பம் பலம் தூயம் ஜூமி பக்தியா பிரஜச்சதி தயா பக்தியாபுஹிதம் அஸ்நாமி பிரஜிதாத்மனா. If somebody offers me flower, fruits, vegetables, milk, with devotion and love, I accept and eat. Now, how he is eating, that you cannot see in the present, but he is eating. That we are experiencing daily.
மலர்களோ, பழங்களோ, காய்கறிகளோ, பாலோ ஒருத்தர் எனக்கு அன்புடனும் பக்தியுடனும் அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட்றேன்றார். இப்போ அவர் எப்படி சாப்பிட்றாருன்றத அவங்களால பார்க்க முடியாது, ஆனால் அவர் சாப்பிட்றார். தினசரி அதை நாங்கள் அனுபவப்பட்டு இருக்கோம்.
We are offering Krishna according to the ritualistic process and you see the taste of the food is changed immediately.
நாங்கள் கிருஷ்ணருக்கு தினசரி உணவு அர்ப்பணிக்கிறோம், அந்த சடங்கு விதிமுறைகள் என்ன இருக்கோ அதைப்படி, ஆனால் உடனடியாக அந்த உணவில் ருச்சி மாறுது.
That's practical. He eats, but because he is full, he does not eat like us. Just like if I give you a plate of foodstuff, you finish. But God is not hungry, but he eats.
அதுதான் நடைமுறையில் நடக்குது. அவர் சாப்பிட்றார், ஏன்னா அவர் முழுமையானவர், அவர் நம்மளை போல சாப்பிட்றதில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு தட்டு நிறைய உணவு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஆனால் கடவுள் பசியோடு இருக்கிறவர் அல்ல, ஆனால் அவர் சாப்பிட்றார்.
He eats and keeps the things as it is. பூர்ணஸ்ஸ புண்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. God is so full that he can take the whole the foodstuff that you offer, still it remains as it is.
அவர் சாப்பிட்டாலுமே சாப்பிட்டதை அப்படியே வச்சிருவார். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. கடவுள் எந்த அளவுக்கு பூர்ணமானவர் அப்படின்னா, நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உணவை அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆனாலும் அந்த உணவு அப்படியே இருக்கும்.
He can eat with his eyes. That is stated in the Brahma Sangita. Angani yassa sakalendriya vittimanti. Every part of the limb of the body of God has got all the potencies of other limb.
அவரால் கண்களாலேயே சாப்பிட முடியும். அதுவும் பிரம்ம சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கு. அங்காணி எஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் மற்ற அங்கங்களுடைய எல்லா சக்திகளையும் கொண்டதா இருக்கு.
Just like you can see with your eyes, but you cannot eat with your eyes. But God, if he simply sees the foodstuff you have offered, that is his eating.
உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க முடியும், ஆனால் உங்களால் கண்களால் சாப்பிட முடியாது. ஆனால் கடவுள் அவர் வெறுமனே உணவு பதார்த்தங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறத பார்க்கறதுனாலேயே அவரால் அதை சாப்பிட முடியும்.
These things cannot be understood at the present moment. Therefore, this Padma Puran says that only when one becomes spiritually saturated by the transcendental service to the Lord, then are the transcendental name, form, quality and pastimes of the Lord revealed.
அதனால இந்த விஷயங்கள்லாம் இந்த சமயத்தில் புரிந்து கொள்ள முடியாது, அதனால தான் பத்ம புராணம் என்ன சொல்லுதுன்னா, எப்போ நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைஞ்ச நிலையை அடைகிறோமோ, பகவானுடைய பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடுறோமோ, அப்போது அந்த உன்னதமான நாமம், ரூபம், குணம், அவருடைய லீலைகள், அது எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்.
You cannot understand by your own endeavor, but God reveals to you.
உங்களுடைய சொந்த முயற்சியினால நீங்க புரிந்து கொள்ள முடியாது, ஆனா கடவுள் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துறாரு.
Just like if you want to see just now the sun, it is now darkness. If you say, oh, I have got a very strong torch light, come on, I shall show you this sunlight, sun. You cannot show.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க சூரியனை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா, இப்ப இருட்டா இருக்கு, உங்களால பார்க்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், இல்ல என்கிட்ட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டார்ச் லைட் இருக்கு, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டை அடிச்சு உங்களுக்கு சூரியனை காட்ட முடியுமா? உங்களால காட்ட முடியாது.
But when the sun rises out of his own will in the morning, you can see.
ஆனால் அதே சூரியன் அதனுடைய சொந்த விருப்பத்தின்படி காலையில உதயமாயிடுச்சு அப்படின்னா உங்களால பார்க்க முடியும்.
Similarly, you cannot see God by your endeavor because your senses are all nonsense.
அதே மாதிரி கடவுளை உங்களுடைய சொந்த முயற்சியினால பார்க்க முடியாது, ஏன்னா உங்க புலன்கள் எல்லாம் அபத்தமானது.
You have to purify your senses and you have to wait for the time when God will be pleased to reveal himself before you. That is the problem. You cannot challenge.
உங்களுடைய புலன்களை நீங்க தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். கடவுள் எப்போ உங்க மேல திருப்தி அடைவார், எப்போ அவர் உங்களுக்கு அவரா வெளிப்படுத்திக் கொள்வார் அப்படின்றதுக்காக நீங்க காத்திருக்கணும். அதுதான் வழிமுறை. நீங்க சவால் விட முடியாது.
Ah, my dear God, my dear Krishna, please come. I shall see. No, God is not your order supplier, your servant. So when he will be pleased, you will see.
எனதருமை கடவுளே, எனதருமை கிருஷ்ணரே, தயவு செய்து முன்னாடி வாங்க. இல்ல, கடவுள் கேட்ட உடனே கொடுக்கிறவர் அல்ல, அல்லது அவர் உங்களுடைய சேவகன் கிடையாது. அவர் எப்ப உங்ககிட்ட திருப்தி அடைகிறாரோ அப்ப நீங்க அவரை பார்க்க முடியும்.
So our process is how to please him so that he will be revealed to me. That is the real process.
அதனால நம்முடைய வழிமுறை என்ன அப்படின்னா, எப்படி அவரை நம்ம திருப்திப்படுத்துறது, அதன் மூலமா அவரை நமக்கு வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக. அதுதான் உண்மையான வழிமுறை.
You cannot, therefore they are mistaking a nonsense God. Because they cannot see God, anybody says that I am God and accepted.
உங்களால முடியாது. அதனாலதான் ஏதோ அபத்தமானவங்க எல்லாம் நீங்க கடவுளை ஏத்துக்கிறீங்க, ஏன்னா உங்களால கடவுளை பார்க்க முடியல. யாராவது வந்து நான் தான் கடவுள் சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்க.
But they do not know what is God. Somebody says that I am searching after the truth. But you must know what is the truth. Otherwise, how you will search out truth?
ஆனா அவங்களுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. யாராவது சொல்றாங்க நான் உண்மையை தேடுறாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி உண்மை என்ன அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா அவர் எப்படி உண்மையை தேட முடியும்?
Suppose if you want to purchase gold, you must theoretically know or at least some experience what is gold. Otherwise people will cheat you.
நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏட்டறிவிலையாவது தங்கம்னா எப்படி இருக்கும் அதனுடைய அனுபவத்தை கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா மக்கள் உங்களை ஏமாத்துவாங்க.
So these people are being cheated, accepting so many rascals as God.
அதனால எத்தனையோ அயோக்கியர்கள் எல்லாம் கடவுளா ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க.
Because they do not know what is God. Anyone comes, oh, I am God. And the rascal, he is rascal, and the man who says that I am God, he is also rascal. The rascal society, and one rascal is accepted God. God is not like that. One has to qualify himself to see God, to understand God. That is Krishna consciousness.
கடவுள்னா என்னன்னே தெரியாதனால யார் வந்து நான் கடவுள்னாலும் அயோக்கியர்கள் ஏத்துக்கிறாங்க. நான் கடவுள்னு சொல்லிட்டு வர்றவனும் அயோக்கியன்தான். இந்த அயோக்கிய சமுதாயம் இன்னொரு அயோக்கியனை கடவுளாக ஏற்றுட்டுருக்கு. ஆனால் கடவுள் அந்த மாதிரி இல்லை. கடவுளை பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தன் தகுதி உடையவனாக இருக்கணும்.
சேவன் மகேஹி ஜீவாதௌ சாமே வஸ்வரத. If you engage yourself in the service of the Lord, then you'll be qualified to see God. Otherwise, it is not possible.
Sevon mukehi jivado swayam yeves purachataha. Ungale neenga kadavulude sevil eedupaduthittinganna appa kadavula paakkuradhukku thagudhi vaaindhavanga. Appadi illana adu saathiyam illa. Mela padinga.
This Bhagavad Gita is the science of Krishna consciousness. Nobody can become Krishna conscious simply by mundane scholarship.
இந்த பகவத் கீதை கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானமாகும். வெறும் ஏட்டறிவினால் யாரும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது.
Yes, simply because you have got some titles, MA, PhD, DSC, you'll understand Bhagavad Gita. It is not possible.
ஆமா, வெறுமனே MA, PhD, DSC-னு ஏதோ பட்டத்தை வாங்கிட்டாங்கன்றதுக்காக உங்களால பகவத்கீதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு முடியாது. அது சாத்தியம் இல்லை.
This is transcendental science. It requires different senses to understand.
இது உன்னதமான விஞ்ஞானம். இதை புரிந்து கொள்றதுக்கு வேறு வகையான புலன்கள் தேவை இருக்கு.
And that sense you have to create, you have to purify by rendering service.
அந்த புலன்களை சேவை புரியறது மூலமா நீங்க உருவாக்கணும்.
அதர்வைஸ் கிரேட் ஸ்காலர்ஸ் லைக் சோ மெனி டாக்டர்ஸ் அண்ட் PhD, தே மிஸ்ட் வாட் இஸ் கிருஷ்ணா. தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் நாட் பாசிபிள்.
அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய வல்லுநர்கள், PhD வாங்கினவங்க எல்லாம் கூட கிருஷ்ணான்னா என்னன்றத தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அது சாத்தியம் இல்லை.
Therefore Krishna comes as he is, ajopi sannabhyatma. Although he is unborn, he comes to make us know how God is.
அதனால தான் கிருஷ்ணர் அவராவே வர்றார். அஜோபி சன்னவியாத்மா. அவர் பிறப்பற்றவரா இருந்தாலும் அவர் நம்ம அவர் கடவுள்ன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் வர்றார்.
One must be fortunate enough to associate with a person who is in pure consciousness. A Krishna conscious person has realized knowledge by the grace of Krishna.
ஒருவன் தூய உணர்வுடையவருடன் பழகும் அளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். தூய பக்தி தொண்டினால் திருப்தியுற்று விளங்கும் கிருஷ்ண உணர்வுடைய நபர் கிருஷ்ணரின் அருளினால் அனுபவ ஞானத்துடன் உள்ளார்.
By the grace of Krishna, not by academic qualification. We have to acquire the grace of Krishna. Then we can understand Krishna. Then we can see Krishna. Then we can talk with Krishna. Then we can do everything. He is a person. He is the supreme person. That is the Vedic injunction.
ஆமா, கிருஷ்ணருடைய கருணையால, ஏட்டறிவினால் அல்ல, நம்ம கிருஷ்ணருடைய கருணையை பெறணும். அப்போ நம்மால் கிருஷ்ணரை பார்க்க முடியும், நம்மால் கிருஷ்ணரோட பேச முடியும், எல்லாத்தையுமே அவர் கூட செய்ய முடியும். அவர் ஒரு நபர், அவர் உச்சமான நபர். அதுதான் வேத உபதேசமும் கூட.
நித்யா நித்யானாம் சேதனா சேதனானாம் He is the supreme person or the supreme eternal. We are all eternal. However, now we being encased within this body, we are meeting birth and death.
Nityo nityanam chetanas chetananam. Avar uchamana nabar. Avar nithyamana avargale uchamana var. Namalo nithyamana avanga thaan. Ippa namma vandhu indha udalil serayapattu irukkom.
But actually we have no birth and death. We are eternal spirit soul.
Ana unmaiyile namakku pirappu irappu kedaiyadhu. நம்ம நித்தியமான ஆத்மாக்கள்.
According to my work, according to my desire, I am transmigrating from one kind of body to another body, another body, another body. This is going on. Actually, I have no birth and death. This is explained in the Bhagavad Gita, in the second chapter you have read. Na jāyate na mṛyate va. The living entity never takes birth or never dies.
மேலும் என்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நான் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் இன்னொரு உடல் இன்னொரு உடல்னு அப்படியே மாற்றிக்கொண்டே போயிட்டு இருக்கேன். உண்மையிலே எனக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. இது பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க. நஜாயத்தே நாம் இரியத்தே வா. உயிர்வாளிகள் பிறக்கிறதும் கிடையாது இறக்கிறதும் கிடையாது.
Similarly, God is also eternal. You are also eternal. When you establish your eternal relationship with the eternal, complete eternal, nitya nityana, chetana chetana, he is the supreme living entity amongst the living entities. He is the supreme eternal amongst the eternal.
அதே மாதிரி கடவுளும் நித்தியமானவர், நீங்களும் கூட நித்தியமானவர் தான். எப்போ அந்த நித்தியமானவருடனான உங்களுடைய உறவை நீங்கள் நிலைநாட்டி கொள்கிறீங்களோ, அவர் பூர்ணமானவர், நித்தியோ நித்தியானாம் சேத்தன சேத்தனானாம். அவர் எல்லா உயிர்வாளிகள்லேயும் உச்சமான உயிர்வாளி. அவர் நித்தியமானவர்களில் உச்சமான நித்தியமானவராக இருக்கார்.
ஸோ பை கிருஷ்ண கான்சியஸ்னஸ், பை பியூரிஃபைங் யுவர் சென்சஸ், this knowledge will come and will see God.
அதனாலே கிருஷ்ண உணர்வாலே உங்களுடைய புலன்களை தூய்மைப்படுத்திக் கொள்றதாலே இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கடவுளை பார்க்க முடியும். மேல படிங்க.
A Krishna conscious person has realized knowledge by the grace of Krishna because he is satisfied with pure devotional service. By realized knowledge one becomes perfect. By such perfect knowledge, one can remain steady in his convictions. But by academic knowledge, one is easily deluded and is confused by apparent contradictions. It is the realized soul who is actually self-controlled because he is surrendered to Krishna. He is transcendental because he has nothing to do with mundane scholarship.
அனுபவ ஞானத்தினால் ஒருவன் பக்குவம் அடைகிறான். திவ்ய ஞானத்தை உடையவன் தனது நம்பிக்கையில் திடமாக இருக்க முடியும். ஆனால் வெறும் ஏட்டறிவினை உடையவன் எளிதில் மயங்குவதுடன் மேலோட்டமான முரண்பாடுகளால் குழப்பமும் அடைகிறான். கிருஷ்ணரிடம் சரணடைந்து தன்னை உணர்ந்துள்ள ஆத்மா மட்டுமே உண்மையில் தன்னடக்கம் உடையவனாவான். பௌதிக ஏட்டு கல்வியுடன் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லாததால் அவன் திவ்யமானவனாவான்.
If one is illiterate, if he does not know what is ABCD, he can realize God, provided he engages himself in this submissive, transcendental, loving service.
ஆமா, ஒருத்தர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் அவருக்கு ஆஇ தெரியலன்னாலும் பணிவோடு உன்னதமான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னா அவராலையும் கடவுளை உணர முடியும்.
And one may be very learned, high scholar, but he cannot realize God. God is not subjected to any material condition. He is supreme spirit.
மேலும் ஒருத்தர் மிகப்பெரிய படிப்பு படித்தவராக இருக்கலாம், கற்றறிந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் கடவுளை உணர முடியாமல் போகலாம். கடவுள் எந்த ஒரு பௌதிக சூழ்நிலைக்கும் உட்பட்டவர் அல்ல, அவர் உச்சமானவர்.
Similarly, the process of realizing God is also not subjected to any material condition. It is not that because you are poor man, you cannot realize God. Or because you are very rich man, therefore you shall realize God. No.
அதே மாதிரி கடவுளை உணர்தல் என்ற இந்த வழிமுறையும் எந்த பௌதிக சூழ்நிலையும் சார்ந்தது கிடையாது. நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, அதனால் உங்களால் கடவுளை உணர முடியாது அப்படின்றதும் கிடையாது. அல்லது நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கீங்க, அதனால் உங்களால் கடவுளை உணர முடியும் அப்படின்றதும் இல்லை.
Because you are uneducated, therefore you cannot realize God. No, that is not. Because you are highly educated, therefore you can realize God. No, that is not. He is unconditioned.
நீங்க படிப்பறிவு இல்லாதவர், அதனால் உங்களால் கடவுளை உணர முடியாது. அப்படி அல்ல, நீங்கள் ரொம்ப படித்தவர் அதனால் உங்களால் கடவுளை உணர முடியும் அப்படியும் அல்ல. அவர் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர் அல்ல.
அப்ரதிஹதா சவை புங்ச பரோதம் இந்த பாகவத் இட் இஸ் சே தட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிலிஜியஸ் பிரின்சிபிள்.
சவை பும்சாம் பரோ தர்ம பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் முதல் தரமான மத கொள்கை.
பாகவத் டஸ் நாட் மென்ஷன் தட் இஸ் ஹிந்து ரிலிஜன் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் கிறிஸ்டியன் ரிலிஜன் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் மாவிடன் ரிலிஜன் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் எனி அதர் ரிலிஜன். வி ஹவ் கிரியேட்டட் சோ மெனி ரிலிஜன்ஸ். But Bhagavad says that religious principle is first class. Which one? Savai pungsa paro dharma jato bhakti radokhaje. That religion which helps you to advance your devotional service and love of God. That's all.
Hindu madam da mudal taramanadu, alladhu Christava madam da mudal taramanadu, alladhu Islamiya madam da mudal taramanadu, அல்லது வேற எந்த மதமோ இருக்கலாம். நம்ம வந்து எத்தனையோ மதங்களை உருவாக்கி வச்சிருக்கோம், பல மதங்கள் இருக்கு. ஆனால் பாகவதம் எது முதல் தரமான மத கொள்கைன்றத சொல்லுது. எது அது? சபை பும்சாம் பரவதரமோ எதோ பக்தி ரதோக்ஷஜய். எந்த மதம் உங்களை பகவானுக்கான பக்தி தொண்டில் பகவான் மீதான அன்பை வளர்த்துக்கிறதுக்கு உதவி பண்ணுதோ அதுதான், அவ்வளவுதான்.
That is the definition of first class.
அதுதான் முதல் தரமான மதத்துக்கான வரையறையே.
We do not analyze that this religion is first class, that religion is last class.
இந்த மதம் முதல் தரமானது, இந்த மதம் கடைசி தரமானதுன்றதெல்லாம் இப்ப நாம ஆராய்ந்துட்டு இருக்கல.
Of course, according to that, I told you that there are three qualities in the material world. So according to the quality, the religious conception is also created. But the purpose of religion is to understand God.
உறுதிய நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் மூன்று வகையான குணங்கள் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த குணத்தின் அடிப்படையில் அந்த மத அப்படின்ற அந்த எண்ணம் உருவாக்கப்படுது. ஆனால் மதத்தோட நோக்கமே கடவுளை புரிந்து கொள்றதுக்கு தான்.
And to learn how to love God. That is the purpose.
மேலும் கடவுளுக்கு எப்படி அன்பு காட்டுறதுன்றது கற்றுக்கொள்றது, அதுதான் நோக்கமே.
Any religious system, if it teaches you how to love God, then it is first class. Otherwise it is useless. You may prosecute your religious principles very rigidly and very nicely, but your love of God is nil. Your love of matter is simply enhancing. That is no religion.
எந்த மதமா இருந்தாலும் எப்படி கடவுளுக்கு அன்பு காட்டுறதுன்றதை போதிக்குது அப்படின்னா அது முதல் தரமானது. அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாதது. நீங்கள் உங்களுடைய மத கொள்கைகளை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கலாம், ரொம்ப நல்லா கடைபிடிச்சிட்ருக்கலாம், ஆனால் கடவுளுக்கான அன்புன்றது அங்கே இல்லாமல் இருக்கு அப்படின்னா, அதே சமயத்தில் இந்த ஜடத்துக்கான அன்பு மட்டும் வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே மதம்ன்றதே கிடையாது.
According to Bhagavad Vadi, Savai Pumsa Parvu Dharma Jato Bhakti Radukhaje Apratihata Ahitaki Apratihata. That religious system has no cause. Without any impediment.
பாகவதம் சொல்லியிருக்கிறபடி சவை பும்சா பரவதரம எதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைத்துகி அப்ரதிஹதா. அந்த மத வழிமுறைக்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கணும்.
If you can reach such system of religious principle, then you will find that you are happy in all respect. Otherwise, there is no possibility.
நீங்க அப்படிப்பட்ட ஒரு மத வழிமுறையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்போ எல்லா விதத்திலையும் நீங்க சந்தோஷமா இருக்கிறத உணரலாம். அப்படி இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை.
சபை பும்ச பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோக்ஷஜ. ரதோக்ஷஜ God's another name is அதோக்ஷஜ.
சபை பும்சாம் பரோ தர்ம எதோ பக்தி ரதோக்ஷஜ. கடவுளுடைய இன்னொரு பேரு அதோக்ஷஜா.
அதோக்ஷஜா மீன்ஸ் தட் கான்கர்ஸ் ஆல் மெட்டீரியலிஸ்டிக் அட்டைன் டு சீ காட்.
அதோக்ஷஜா அப்படின்னா கடவுளை காண்பதற்கான எல்லா பௌதிக முயற்சிகளையும் வெல்லக்கூடியதுன்னு அர்த்தம்.
அக்ஷஜா மீன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ். யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் காட் பை எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ்.
அக்ஷஜா அப்படின்னா பரிசோதனை அடிப்படையிலான அறிவு. உங்களால கடவுளை பரிசோதனை அடிப்படையிலான அறிவால புரிந்து கொள்ள முடியாது. முடியாது.
யூ ஹாவ் டு லேர்ன் இன் எ டிஃபரண்ட் வே. That means by submissive, oral reception and rendering transcendental loving service. Then you can understand God.
நீங்க வேற விதத்துல அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மிக பணிவோட காது கொடுத்து கேட்டு உன்னதமான தொண்டில் ஈடுபட்டு அன்போடு இருந்து சேவை புரிந்து அப்போ உங்களால கடவுளை புரிந்து கொள்ள முடியும்.
So any religious principle which teaches and helps you to develop your love of God without any cause. I love God because He supplies me very nice things for my sense gratification. That is not love.
கடவுளுக்கான அன்பை வளர்த்துக் கொள்றதுக்கு உங்களுக்கு உதவி புரிந்து அதை போதிக்கக்கூடிய எந்த மத கொள்கையா இருந்தாலும் எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் கடவுளுக்கு அன்பு காட்டுறேன், ஏன்னா என்னுடைய புலன் இன்பத்துக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் அவர் கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அது அன்பு அல்ல.
Without any God is great. God is my father. It is my duty to love him. That's all.
அகைத்துக்கு எந்த காரணமும் இல்லாம கடவுள் மிக உயர்ந்தவர், அவர் என்னுடைய தந்தை, என்னுடைய கடமை அவருக்கு அன்பு காட்டணும், அவ்வளவுதான்.
நோ
கடவுள் எனக்கு தினசரி ரொட்டியை கொடுக்கிறார், அதனால தான் நான் அவருக்கு அன்பு காட்டுறேன், அந்த மாதிரியான எந்த ஒரு பரிவர்த்தனையும் கிடையாது.
Daily bread God gives to him to the animals, cats and dogs. That is, God is father of everyone. He supplies food to everyone. So that is not love.
தினசரி ரொட்டியை கடவுள் மிருகங்களுக்கு, நாய்கள் பூனைகளுக்கு எல்லாம் கூட கொடுத்துட்டு தான் இருக்கார். கடவுள் எல்லாருக்கும் தந்தை, அவர் எல்லாருக்கும் தேவையான எல்லா உணவையும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அதனால அதுக்கு பேரு அன்பு கிடையாது.
Love is without reason. Even God does not supply me daily bread, I love God. That is love. That is love.
அன்புன்றது காரணமற்றதா இருக்கணும். இப்ப கடவுள் எனக்கு தினசரி ரொட்டியை கொடுக்கலன்னாலும் கூட நான் கடவுளுக்கு அன்பு காட்டணும், அதுதான் அன்பு, அதுதான் பிரேமை.
சைதன்ய மகாபுருஷ் சேஸ் ஆஸ்னிஷ்ட பாபாதரதா அங்குனஸ்துமா. ஐதர் யூ எம்ப்ரேஸ் மீ ஆர் யூ ட்ராம்பிள் மீ டவுன் ஆன் யுவர் ஃபீட் ஆர் யூ நெவர் கம் பிஃபோர் மீ. ஐ பிகம் புரோக்கன் ஹார்டட் விதவுட் சேயிங் ஸ்டில் ஐ லவ். தட் இஸ் பியூர் லவ்.
சைதன்ய மகாபிரபு எப்படி சொல்றாருன்னா, ஆஸ்லிஷ்யா பாபாதரதா பினாஸ்துமாம், நீங்க என்ன கட்டி அணைச்சாலும் சரி, அல்லது நீங்க உங்க திருவடியால் என்னை எட்டி உதைச்சாலும் சரி, அல்லது என் முன்னாடி நீங்க தோன்றாம போனாலும் சரி, என்னுடைய இதயம் அதனால வெடித்து போனாலும் சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு அன்பு காட்டுவேன். அதுதான் கடவுளுக்கான தூய்மையான அன்பு.
When we come to that stage of loving God, then we will find all full of pleasure. As God is full of pleasure, you are full of pleasure. That is the perfection.
கடவுளுக்கு அன்பு காட்டுறதுன்ற அந்த நிலைக்கு நீங்க எப்போ வரீங்களோ அப்போ முழுமையான ஆனந்தம் இருக்கும். கடவுள் ஆனந்தம் நிரம்பியவர், நீங்களும் ஆனந்தம் நிரம்பியவர், அதுதான் பக்குவமானது.
A person is said to be still further advanced when he regards all the honest well-wisher, friends and enemies, the envious, the pious, the sinner and those who are indifferent and impartial with an equal mind.
நேர்மையான நலன் விரும்பிகள், பாசத்துடன் நன்மை செய்வோர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன் மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான்.
Yes, this is the sign of advancement. Because here in this material world, the calculation of friend and enemy, everything is in the relationship of this body or sense gratification.
ஆமா, இதுதான் முன்னேற்றத்துக்கான அறிகுறி. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் நண்பன் எதிரி அப்படின்ற கணக்கு எல்லாமே இந்த உடல் அப்படின்ற அந்த உறவுனால அல்லது புலனின்பத்தினால.
பட் ரியலைசேஷன் ஆஃப் காட் ஆர் தி அப்சல்யூட் ட்ரூத், தேர் இஸ் நோ சச் மெட்டீரியல் கன்சிடரேஷன்.
ஆனால் கடவுளையோ அல்லது பூரண உண்மையோ உணர்றதில்ல அந்த மாதிரியான பௌதிகமான கருத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது.
Another point is that here all conditioned souls, they are under illusion. Suppose a doctor goes to a patient, he is under convulsion, he is talking nonsense. That does not mean he refuses to treat him. He treats him as friend. Also, although the patient calls him by ill names, bad names, still he gives him medicine.
இன்னொரு கருத்து இங்க என்னன்னா, இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாம் மாயையில இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிகிட்ட போறார். அந்த நோயாளி வந்து வலிப்பு வந்திருக்கு, அவன் வந்து அபத்தமாக ஏதோ பேசிட்டு இருக்கான். ஆனால் அதுக்காக மருத்துவர் அவனுக்கு மருத்துவம் பார்க்கறத மறுத்துருவார்ன்றது அல்ல. இருந்தாலும் ஒரு நண்பனா பாவிச்சு அவனுக்கு வந்து மருத்துவத்தை பார்க்குறார். அந்த வியாதியஸ்தன் வந்து மருத்துவரை தப்பான வார்த்தைகளை சொல்லி பேசினாலுமே கூட அவருக்கு மருத்துவரை மருந்து கொடுக்க தான் செய்யறார்.
Jesus Christ said that you hate the sin, not the sinner. Not the sinner. This is very nice. Because sinner is illusion. He is mad. If you hate him, then how you can deliver? Therefore, those who are devotees, those who are really servant of God, they have no hate for anyone.
Yesu Christ sonna madri பாவத்தை வெறு, பாவம் செய்தவனை வெறுக்காதே அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப நல்லது. ஏன்னா பாவி அப்படின்றவன் மாயையில் இருக்கான், அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். அவனை நீங்கள் வெறுக்க முடியாது. நீங்கள் அவனை வெறுத்தீங்கன்னா எப்படி அவனை விடுவிப்பீங்க? அதனால தான் உண்மையான பக்தர்கள், யார் கடவுளுடைய சேவகர்களோ அவர்கள் யாரையுமே வெறுக்கிறது கிடையாது.
That time Lord Jesus Christ, when he was being crucified, he was requesting God, my Lord, please excuse them. They do not know what they are doing. This is the position of the devotee.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சப்போ அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார், எனதருமை பகவானே அவர்களை மன்னிச்சு விட்டுருங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. இதுதான் ஒரு பக்தனுடைய நிலை.
Because they are mad after materialistic way of thinking. So they cannot be hated. Anyone. So this Krishna conscious movement is so nice that there is no question of hating. Everyone is welcome.
ஏன்னா பௌதிகமான சிந்தனையில் அவங்க இருக்கிறதால பைத்தியமா இருக்காங்க. அவங்கள எப்படி வெறுக்க முடியும்? யார் ஒருத்தரையுமே வெறுக்க முடியாது. அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்ன்றது மிக அருமையானது. இங்க வெறுக்கிறதுன்ற கேள்விக்கே இடம் கிடையாது. எல்லாரையுமே இங்க வரவேற்கிறோம்.
Please come here, chant Hare Krishna, take Krishna Prasad and hear some nice philosophy from Bhagavad Gita and try to rectify your material conditional life. This is the program, Krishna consciousness.
தயவு செய்து இங்கே வாங்க, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுங்க, பகவத்கீதையிலிருந்து ரொம்ப நல்ல தத்துவங்களை கேளுங்க, உங்களுடைய இந்த பௌதிக கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவிச்சு கொள்ளுங்க. இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நோக்கமே.
லார்ட் சைதன்யா இன்ட்ரோடியூஸ் திஸ் மூவ்மெண்ட். ஜாரே தாக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ். Whomever you meet, wherever you meet, simply try to teach him this Krishna consciousness, Krishna katha, words from Lord Krishna. You will be happy and they will be happy.
Chaitanya Mahaprabhu இந்த ஏகத்தை தொடங்கி வச்சார். யாரை தக்கத்தாரைக்காக கிருஷ்ண உபதேசம். யாரை நீங்க சந்திச்சாலும் எங்க நீங்க போனாலும் வெறுமனே கிருஷ்ணருடைய இந்த தத்துவங்களை, கிருஷ்ண உணர்வு போதனைகளை நீங்க உபதேசம் பண்ணுங்க. கிருஷ்ண கதா பேசுங்க, கிருஷ்ணருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. அப்போ நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க.
Should always try to concentrate his mind on the Supreme Self. He should live alone in a secluded place and should always carefully control his mind. He should be free from desires and possessiveness.
Yogi Anavan, Tanadu Udal, Manam, Matram Atmavinai, Paramanin Thodarvil Eppodum Eedupadutha Vendum. Avan Thanimiyana Idathil Thaniye Vasithu, Manadai Gavanathudan Eppodum Kattupadutha Vendum. அவன் உரிமை உணர்வுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும்.
This is the beginning of transcendental life.
ஆமா, இதுதான் உன்னத வாழ்க்கையினுடைய தொடக்கமே.
This chapter, Lord Krishna will try to teach the principles of yoga system.
இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் யோக முறைகளுடைய கொள்கைகளை போதிக்க முயற்சிக்கிறார்.
So here he begins that a transcendentalist should always try to concentrate his mind on the Supreme Self.
அதனால இங்க அவர் எப்படி தொடங்குறார் அப்படின்னா, இந்த யோகிகள் எப்பொழுதுமே அவங்களுடைய மனதை அந்த பரமாத்மாவை மீது நிலைநிறுத்த முயற்சிக்கணும்.
Supreme Self means Krishna or Lord.
பரமாத்மா அப்படின்னா கிருஷ்ணர் அல்லது பகவான்.
He is the Supreme Self, as I just explained. Nitya Nityanam Chetana Chetanam. He is the Supreme Eternal. He is the Supreme Living Entity. So, the whole yoga system is to concentrate mind on the Supreme Self.
Avar Uchchamana Atma. Ipana Vilakana Madri Nityo Nityanam Chetana Chetanam. Avar Yella Uyirvaligalyum Nityamanavar. Yella Uyirvaligalyum உச்சமானவர். அதனால இந்த மொத்த யோக வழிமுறையுமே அந்த உச்சமானவரை மனதில் நிலை நிறுத்தணும்ன்றது தான்.
We are not Supreme Self, that you can understand. Supreme Self is God. This is Dvaitva, duality. Duality means God is different from me. He is supreme. I am severed. He is great. I am small. He is infinite. And infinite simmer. This is the relationship.
நம்ம உச்சமான ஆத்மா இல்லை, அது உங்களால புரிந்து கொள்ள முடியும். உச்சமான ஆத்மா கடவுள் தான். அதுதான் துவைத்தவாதம், இருமை. இருமை அப்படின்னா கடவுள் நம்மிலிருந்து வேறுபட்டவர். அவர் உச்சமானவர், நம்ம கீழ்ப்படிந்தவன். அவர் மிக உயர்ந்தவர், நம்ம மிக சிறியவங்க. அவர் எல்லையற்றவர், நம்ம மிக நுண்ணியமானவர். இதுதான் உறவு முறை.
So, because we are infinite simmer, we should concentrate our mind to the infinite, Supreme Self. Then, he should live alone.
அதனால நம்ம மிக அற்பமானவர்களா, நுண்ணியமானவர்களா இருக்கிறதால எல்லையற்ற உச்சமான ஆத்மாவை நம்மளுடைய மனதில் நிலைநிறுத்தணும். பிறகு தனிமையான இடத்துல வசிக்கணும்.
Alone. This is a most important thing. Alone means not to live with persons who are not Krishna conscious or God conscious. That is alone.
அவர் தனிமையில் வசிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. தனிமையில் வசிக்கிறது அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல அல்லது கடவுள் உணர்வுல இல்லாதவர்களோட அவர் வசிக்கக்கூடாது. அதுதான் தனிமையில் வசிக்கிறது.
He should live alone in a secluded place. Secluded place, there are in the jungle, in the forest, it is very secluded place. But in this age, it is very difficult to go to the jungle and find out a secluded place.
அவர் தனியா தனிமையான இடத்துல வசிக்கணும். தனிமையான இடம்ன்றது காட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே போகணும், அதுதான் தனிமையான இடம். ஆனால் இந்த யுகத்தில் அந்த தனிமையான இடம் காட்டுக்குள்ளே போய் தனிமையான இடத்தை பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம்.
The secluded place is that where simply God consciousness is taught. That is secluded place.
தனிமையான இடம் அப்படின்னா வெறுமனே எங்க கடவுள் உணர்வு போதிக்கப்படுதோ அந்த இடம், அதுதான் தனிமையான இடம்.
That is secluded place. Then, and should always carefully control his mind. How to control the mind? Just fix up your mind to the Supreme Self or Krishna, not anything else.
பிறகு எப்பொழுதும் அவருடைய மனதை கட்டுப்படுத்தி இருக்கணும். எப்படி மனதை கட்டுப்படுத்துறது? அந்த உச்சமான ஆத்மா அல்லது கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்துறது மூலமா, வேற எதுமேலையும் கூடாது.
சபை மன கிருஷ்ண பதாரவிந்த. Then the other day, as I explained, if you keep your mind always seated by Krishna, Krishna is just like light, sun. So there is no question of darkness occupying the mind. There will be no possibility.
சபை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ. வேற ஒரு நாள் நான் உங்களுக்கு விளக்கின மாதிரி, உங்களுடைய மனசுல எப்பவும் கிருஷ்ணரை அமர்த்தி இருந்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு சூரியனை போல அவர் இருக்கும்போது உங்களுடைய மனசுல இருள் வர்றது அப்படின்றதுக்கு கேள்விக்கே இடம் கிடையாது, அது சாத்தியமே
இல்லை. This maya or illusion cannot reach there. She will be unable to reach there. That is the problem.
உதாரணத்துக்கு சூரிய ஒளி இருக்கு. சூரிய ஒளி இருக்கும்போது இருளுக்கு சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய மனசுல நீங்க கிருஷ்ணரை எப்பொழுதும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்போ மாயை அப்படின்றது உங்களை அணுகவே முடியாது. மாயை உங்களை அணுகிறதுக்கு சாத்தியமே இல்லை.
He should be free from desires and possessiveness.
அவர் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாம உரிமை உணர்வும் இல்லாம இருக்கணும், அதுதான் வழிமுறை.
The whole material disease is that I want to possess and desire. And whatever is lost, I lament for it, and whatever whatever we haven't got, we desire for it.
அவர் ஆசை இல்லாதவராகவும் உரிமை உணர்வு இல்லாதவராகவும் இருக்கணும். இந்த பௌதிக வியாதின்றதே நான் அடையணும், நான் இதை வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை, எதையெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ அதுக்காக கவலைப்படுறது, எதையெல்லாம் நம்ம அடையலையோ அதுக்காக ஆசைப்படுறது.
சோ பிரம்மபூத பிரசன்னாத்மா, one who is actually God conscious, Krishna conscious, he has no desire for material possession.
பிரம்மபூத பிரசன்னாத்மா, யார் ஒருத்தன் கடவுள் உணர்வுல கிருஷ்ண உணர்வுல இருக்கானோ அவனுக்கு பௌதிகமான உரிமைகள்ல விருப்பம் கிடையாது.
He has only desire how to serve Krishna.
அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது.
That means his desire is purified. This desire is, you cannot give up desire. That is not possible. You are living entity. You must have desire.
அப்படின்னா அவனுடைய ஆசை தூய்மை அடைஞ்சிருச்சு. இந்த ஆசை அப்படின்றது உங்களால விட்டுற முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஒரு உயிர்வாளி அப்படின்னாவே அவனுக்கு ஆசை இருக்கணும்.
But our desire is at the present moment is contaminated. I desire to satisfy my senses by material possession. But if you desire for Krishna, this desire for material possession will automatically vanish.
ஆனா இப்போ நம்முடைய ஆசைகள்லாம் கலங்கப்பட்டதா இருக்கு. பௌதிகமான உரிமைகளை கொண்டாடுறதால நான் புலன் இன்பத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நீங்க கிருஷ்ணருக்காக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த புலனின்பத்துக்கான பௌதிகமான உரிமைகளுக்கான அந்த ஆசையெல்லாம் தானாவே இல்லாம போயிடும்.
To practice yoga, one should go to a secluded place.
யோக பயிற்சி செய்ய ஒருவர் தனிமையான இடத்திற்கு செல்ல வேண்டும்.
This is the prescription how to practice yoga. In your country, the yoga practice is very popular. There are many so-called yoga societies. But here is the prescription given by the Supreme Lord, how to practice yoga.
யோகத்தை எப்படி பயிற்சி செய்யறதுன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. உங்க நாட்டில் இந்த யோக பயிற்சின்றது ரொம்ப பிரபலமாக இருக்கு. நிறைய பெயரளவிலான யோக வகுப்புகள் நடத்துகிற மையங்கள்லாம் இருக்கு. ஆனால் எப்படி யோகா பயிற்சி செய்யறது அப்படின்றதுக்கான வழிமுறையை இங்க முழு முதற் கடவுளாலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் படிங்க.
And then cover it with a deer skin and a soft cloth. The seat should neither be too high nor too low and should be situated in a sacred place. The yogi should then sit on it very firmly and should practice yoga by controlling the mind and the senses, purifying the heart and fixing the mind on one point.
யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தர்ப்பப்புல்லை பரப்பி அதனை மான்தோளாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம், புலன்கள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகியானவன் யோகத்தை பயில வேண்டும்.
Sacred place refers to places of pilgrimage. In India, the yogis, the transcendentalists, or the devotees all leave home and reside in sacred places such as Prayag, Mathura, Vrindavan, Rishikesh, Hardwar, and practice yoga there.
Porulurai Punidamana idam என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கின்றது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் ஆன்மீகர்களும் பக்தர்களும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் ஓடும் பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற புனித தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில்கின்றனர்.
How many people is prepared to find out a sacred place? For his livelihood, he has to live in a congested city. Where is the question of sacred place?
இப்போ நீங்க புனித ஸ்தலங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த யுகத்துல எத்தனை பேர் புனித ஸ்தலங்களை கண்டுபிடிச்சு அங்க புனிதமான இடத்துல வாழணும்னு விருப்பப்படுவாங்க? மக்கள் வாழ்கிறதுக்கு இப்போ எல்லாரும் ரொம்ப நெருக்கமான இந்த நகரங்களில் தான் வசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புனித இடங்கள் அப்படின்ற கேள்விக்கு எங்கே இடம் இருக்கு?
If you don't find a sacred place, then how you can practice yoga? That is the first prescription. Therefore, this bhakti yoga system is the sacred place, is this temple.
அதனால புனித ஸ்தலங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி உங்களால் யோகாவை பயிற்சி செய்ய முடியும்? அதுதானே முதல் பரிந்துரையே. அதனால தான் இந்த பக்தி யோக வழிமுறையில் புனித ஸ்தலம்ன்றது இந்த மாதிரி கோயில்கள் தான்.
You live here, it is nirgun, it is transcendent. The Vedic injunction is that the city is the place of passion. And the forest is the place of goodness. And the temple is transcendent.
நீங்க இங்க வசிச்சீங்க அப்படின்னா அது நிர்குணம், இது உன்னதமானது. வேத உபதேசத்தின்படி நகரங்களில் வசிக்கிறீங்கன்னா அது ரஜோகுணத்துக்கான இடம். காட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா அது சத்துவ குணத்துக்கான இடம். மேலும் கோயில் அப்படின்றது உன்னதமான ஸ்தலம்.
If you live in a city or a town, that is a passionate place.
நீங்க ஒரு நகரத்திலேயோ அல்லது மாநகரத்திலேயோ வசிக்கிறீங்க அப்படின்னா அது ரஜோகுணத்துக்கான இடம்.
And if you don't want to live in a passionate place, you go to a forest. That is place of goodness. But a temple, a God's temple, is above this passion and goodness. Therefore, temple is the only secluded place for this age.
மேலும் இந்த ரஜோகுணத்துக்கான இடத்துல நீங்க வசிக்க விரும்பல, நீங்க காட்டுக்குள்ள வனத்துக்குள்ள போறீங்கன்னா அது சத்துவகுணத்துக்கான இடம். ஆனால் ஒரு கோயில், கடவுளுடைய கோயில்ன்றது இந்த ரஜோகுண சத்துவகுணத்துக்கு மேலானது. அதனால தான் கோயில்ன்ற அந்த ஒரு இடம்தான் இந்த யுகத்துக்கான புனிதமான ஒரு தனிமையான இடம்.
You cannot go in a secluded place in a forest. It is impossible.
உங்களால காட்டுக்குள்ள தனிமையான இடத்துக்கெல்லாம் போக முடியாது, அது சாத்தியம் இல்ல.
And if you make a show of yoga practice in a so-called class and indulge in all kinds of nonsense thing, that is not yoga practice. Here is the prescription how to practice yoga.
மேலும் யோக பயிற்சின்றத சும்மா வெறும் படம் காட்டிக்கிட்டு நீங்க இந்த வகுப்புகள் எல்லாம் அபத்தமான செயல்களை செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் யோக பயிற்சி இல்லை. எப்படி யோக பயிற்சி செய்யறதுன்றதுக்கான வழிமுறை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
A sacred place is where the sacred rivers like the Yamuna and the Ganges flow. Any bank on the river Ganges or Yamuna is naturally sacred. One should select a place which is secluded and undisturbed. The so-called yoga societies in big cities may be successful in earning material benefit, but they are not at all suitable for the actual practice of yoga. One who is not self-controlled and whose mind is not undisturbed cannot practice meditation.
கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் ஓடும் புனித தலங்களை அடைந்து தனிமையில் யோகத்தை பயில வேண்டும். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு மாநகரங்களில் இயங்கும் பெயரளவிலான யோக மையங்கள் பௌதிக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை. தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது.
Therefore, in the Brihad Naradiya Puranam, it is said that in the Kali Yuga, the present Yuga or age, when people in general are short living, slow in spiritual realization, and always disturbed by various anxieties, the best means of spiritual realization is to chant the holy name of the Lord. In this age of quarrel and hypocrisy, the only means of deliverance is to chant the holy name of the Lord. There is no other way to success.
மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீகத்தில் நாட்டமில்லாமலும் எப்போதும் பற்பல கவலைகளுடனும் வாழ்கின்றனர். எனவேதான் பிருகத் நாரதிய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த இக்கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதியில்லை, வேறு கதியில்லை, வேறு கதியில்லை.
That is the prescription in the Brihad Naradiya Puran. Harinnama, 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 iva kelam, kevalam, kalau nasi, iva nasi, iva nasi, iva gatirandha.
Brihad Naradiya Puranathil kodutthirukkudiya valimurai enna, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கத்திரன்யதா.
ஹரேர் நாம சிம்பிளி சாண்ட் தி ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட் அண்ட் தட் இஸ் தி ஓன்லி ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆர் மெடிடேஷன்.
ஹரேர் நாம வெறுமனே பகவானுடைய திருநாம உச்சாடனம்தான் தன்னை உணர்தலுக்கு அல்லது மனதை நிலைநிறுத்த தியானத்துக்கான ஒரே வழி.
And there is no other alternative, no other alternative, no other alternative.
வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை.
The other practices will not be feasible. And it is so nice that even a child can take part in it. This is universal.
வேற பயிற்சிகள் எல்லாம் சாத்தியம் இல்லாதது. இது வந்து ரொம்ப அருமையானதா இருக்கிறதுனால ஒரு சிறு குழந்தை கூட இதுல பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இது எந்த வரம்பிற்கும் உட்படாதது.
If you prescribe yoga practice to a child, it is impossible.
ஒரு சிறு குழந்தைக்கு யோக பயிற்சியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாதது.
It is not acceptable by everyone. But here is a process introduced by the Bihan Naradiya Puran.
இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது அல்ல, ஆனாலும் பிருகத் நாரதிய புராணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கு.
Just chant Hare Krishna, it can be taken part by anyone, even a child, even an illiterate, even a fool, even a sinner, even a righteous, read man, everyone can take part. This is universal.
வெறுமனே ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றதுதான், இதுல யார் வேணா பங்கெடுத்துக் கொள்ள முடியும். ஒரு குழந்தை, ஒரு படிக்காதவன், ஒரு முட்டாள், ஒரு பாவி, புண்ணியம் செய்தவன், படிக்காதவன், யாரா இருந்தாலும் இதுல பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இது வரம்புக்கு உட்படாதது. ஹரே கிருஷ்ணா பாடுங்க.